சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்ம ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 38.
இவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். நமது ஞான குருவாகிய மெய்கண்ட தேவர் பொன்னார் திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்கள். உண்மை விளக்கம் என்கின்ற இந்த நூலினூடாக நமக்கு தத்துவ அறிமுகம் செய்து வைக்கின்ற நவாசகம் கிடந்த தேவர் திருவடிகளை இமேல் சூட்டி பணிகின்றேன். நூலுக்கு எளிமையான அருமையான உரை செய்து நம்மை வழிநடத்துகின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்களை திருவடிகளுக்கும் உங்கள் எல்லோர் சார்பாகவும் வணக்கம் சொல்லி இன்று
பக்கம் 163 சாதனம் திருவைந்தெழுத்து மந்திரங்களுள் தலையாயது. மந்திரம் என்பதற்கு நினைப்பவரை காப்பது என்பது பொருள். நினைப்பவரை காப்பது இறைவனது திருவருளே அன்றி வேறொன்று அன்று. ஆதலால் உண்மையில் மந்திரமாயிருப்பது திருவருளே. ஆயினும் அது சொற்களையும் சொற்றொடர்களையும் தனக்கு இடமாக கொண்டு அவற்றின் வாயிலாகவே புத்தி முத்தி ஆகிய பயன்களை தருதலால் அச்சொற்களும் சொற்றொடர்களும் உபசார முறையில் மந்திரங்கள் எனப்படுகின்றன. மந்திரம் என்பதற்கு நினைப்பவரை காப்பது என்பது பொருள். நினைப்பவரை காப்பது இறைவனது திருவருளில்
ஒரு சின்ன குறுக்கீடு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி மிகுந்த தேவருடைய சுஞான போத சூத்திரம் 12 4 கூறுகளாக பிரிக்கிறார்கள். பிரமாணம், இலக்கணம், சாதனம், நிறைவாக பயன் என்ற 4 பகுதிகளாக பிரித்து 4 சொல்வார்கள். சாதனம் என்பது முதல் இருக்கிறது என்பதை நிரூபிப்பது பிரமாணம். இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அதை அறிவது இலக்கணம். அதற்கு பிறகு அறிந்த பிறகு அதை நாடுகிற வழி சாதனம். நாடுவதனாலே வருகின்ற பயன் என்று பிரிக்கப்படும். அந்ததான் நம்முடைய பொதுவான இந்த சித்தாந்தம். கடவுள் வரையும் கொண்டு போகிற 4 பாதை வழி என்று நினைப்பார்கள். இப்பொழுது இந்த நூலிலே நாங்கள் படிப்பது பயன் படிக்கிறோம். பயன் இல்லை, சாதனம் படிக்கிறோம். இந்த பாடலிலே சாதனம் படிக்கிறோம். இப்படி என்ன சாதனத்தை கொண்டு நாம் இருக்கிறது என்று தெரிந்து விட்டது, அந்த எது சாதனத்தை கொண்டு நாம் அதை அடைய போகிறோம் என்று சொல்வதற்காகத்தான் சாதனம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். இந்த பாட்டிலே மந்திரத்தை சாதனமாக சொல்லுகிறார். ஆகவேதான் மந்திரம் பற்றி விவரம் சொல்லுகிறார். திருப்பி அந்த பந்தியை படியுங்கள்.
சாதனம் திருவைந்தெழுத்து மந்திரங்களும் தலையாயது. மந்திரம் என்பதற்கு நினைப்பவரை காப்பது என்பது பொருள். நினைப்பவரை காப்பது இறைவனது திருவருளே அன்றி வேறொன்று அன்று. ஆதலால் உண்மையில் மந்திரமாயிருப்பது திருவருளே. ஆயினும் அது சொற்களையும் சொற்றொடர்களையும் தனக்கு இடமாக கொண்டு அவற்றின் வாயிலாகவே புத்தி முத்தி ஆகிய பயன்களை தருதலால் அச்சொற்களும் சொற்றொடர்களும் உபசார முறையில் மந்திரங்கள் எனப்படுகின்றன.
முக்கியமாக சொல்லுகிறார் மந்திரம் என்ற வார்த்தைக்கான விளக்கம் சொல்லுகிறார். நினைப்பவரை காப்பது, சொல்பவரை கூட இல்லை, நினைப்பவரை காப்பது. மந்திரம் சொல்லப்படுகின்ற நேரத்திலே நினைக்கப்படாத பட்சத்தில் அந்த மந்திரத்தால் பயனில்லை. அதே நேரத்திலே மந்திரத்தை நினைத்து கொண்டு சொல்லாவிட்டாலும் பயன் உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மந்திரம் என்பது நினைக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படி நினைத்தால் அந்த மந்திரம் காக்கும். இது ஒரு செய்தி சொல்லுகிறார். மற்றொரு செய்தி சொல்லுகிறார் என்னவென்றால், மந்திரங்களுள் தலையாயது 5 மந்திரம். இதை வைஷ்ணவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். 8 மந்திரம் என்பார்கள். எல்லாமே சரிதான், அதுல ஒன்றும் தப்பில்லை. அவரவர் போகிற பாதையிலே அவரவர் அடையாளங்கள். ஆனால் இந்த ஐந்தெழுத்து மந்திரம், ஐந்தெழுத்து மந்திரம் என்பது இது சைவத்துக்கு வைஷ்ணவத்துக்கு என்றெல்லாம் நாம் பிரித்து கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்த எழுத்துகளுக்குள்ளே ஒரு சக்தி பொருந்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த சிவன் பெருமாள் என்று அல்லது சக்தி என்று நினைக்கும் வரையும் தான் சமய வேறுபாடுகள். அதற்கு மேலே அதை அருளாகவும் சக்தியாகவும் காண தலைப்பட்டுவிட்டால் எல்லாம் ஒன்றுதான். இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் முக்கியத்துவத்தை நான் எங்கே நினைக்கிறது என்றால், சைவ நூல்கள் சொல்கிற பொழுது அது எப்படியும் சைவ நூல்கள் சைவத்தை போற்றத்தான் செய்யும், சிவத்தை போற்றத்தான் செய்யும். எனக்கு ஔவையார் மீது ரொம்ப நம்பிக்கை. அந்த அம்மையார் அதிகம் பொய் பேச மாட்டார், அதிகம் என்ன பொய் பேச மாட்டார் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் விநாயகர் அவர்கள் பாடுகிற பொழுது இந்த ஐந்தெழுத்தை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். நான் முன்பும் பிரதரும் சொல்லிவிட்டேன், அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து. ஆகவே எல்லா கடவுளையும் பொதுப்பட வழிபடுகிற அவர் கூட அஞ்சலத்தை சொல்லுகிறார் என்கிற பொழுது அஞ்சலத்தினுடைய முக்கியத்துவம் அல்லது அதனுடைய சக்தி நமக்கு புரிகிறது. இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மந்திரங்களுக்குள் தலையாய மந்திரம் என்று சொல்கிறார். இந்த மந்திரம் என்றால் என்னவென்று கேட்டால், நம்மை காப்பது, நினைப்பவரை காப்பது என்று இப்பொழுது நாங்கள் படித்தோம். உண்மையிலே மந்திரம் என்ற அந்த ஐந்தெழுத்தும் அறிவு விடயம் அல்ல, ஜடம்தான். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தெழுத்து என்பது அதற்கு அந்த எழுத்துக்கென்று காக்கிற அந்த அருட்சக்தி இயல்பானதாக இருக்க வாய்ப்பில்லை என்றால் அது வெறும் எழுத்து, அவ்வளவும் தான். எப்படி பொருட்பிரபஞ்சமோ அது கூட சொற்பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறுதான் மந்திரம். பொருட்பிரபஞ்சத்துக்கோ சொற்பிரபஞ்சத்துக்கோ அறிவு என்பது கிடையாது, அது சடம்தான். ஆகவே சடம் நம்மை காக்குமா என்று ஒரு கேள்வி எழும். மந்திரத்துக்கு சக்தி இருக்க வாய்ப்பில்லை, அது சடம். அப்படியானால் எப்படி மந்திரம் காக்கும் என்றால், அந்த அக்ஷரங்களையோ அல்லது சொற்களையோ சொற்றொடர்களையோ சொல்லுகிற பொழுது இறைவனுடைய அருட்பிரவாகம் அதற்குள்ளே உண்டாகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்வதென்றால், இப்போ உங்களைப் போல அழகானவர் யார் இருக்கிறார் என்று நான் ஒருவரை பார்த்து சொல்லுகிறேன். இந்த இந்த சொற்களுக்கு ஒரு சக்தியும் இல்லை. உங்களுக்கு உங்களைப் போல அழகானவர் யார் இருக்கிறார் என்ற இந்த வார்த்தைகளுக்கு கடம்பெறும் எழுத்துக்கள். ஆனால் இந்த எழுத்துக்களை சேர்த்து சொல்ல எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அழகானவர் என்று சொன்னால் மகிழ்ச்சி உண்டாகாதவர் எவரும் இல்லை. அப்போ அந்த அழகானவர் என்ற சொற்கள் மகிழ்ச்சியை உண்டாக்குறது என்றால், அந்த சொற்சேர்க்கையிலே ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆனாவை தனியே சொன்னால் சந்தோஷம் வராது, காணாவை சொன்னால் சந்தோஷம் வராது. இந்த எழுத்துக்களை தனித்தனியே சொன்னால் சந்தோஷம், இது ஒரு சொற்களை உண்டாக்கி சொற்களை சேர்த்து பொருள் உண்டாகிற பொழுது அந்த எழுத்துக்குள்ள சொற்களுக்குள்ளேயும் எழுத்துக்குள்ளுக்குள்ளேயும் ஒரு உணர்வை பிறப்பிக்கிறதாகி ஒரு சக்தி வருகிறது அல்லவா. அது போலத்தான் இந்த மந்திரங்களை சொல்லுகிற பொழுது இடமாகிய இந்த மந்திரங்கள் பயன் செய்கின்றன, நம்மை காக்கின்றன என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று ஆராய்கிறார் நூலாசிரியர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், காத்தல் என்பது இறைவனால் மட்டும் முடிந்த ஒன்று. இறைவனுடைய திருவருள் தான் நம்மை காக்க வேண்டும், வேறு எதுவும் தனியே காக்க முடியாது. ஆனால் மந்திரம் சொன்னால் காக்கிறது, அப்படி என்ன அர்த்தம் என்று கேட்டால், மந்திரம் இறைவனுடைய திருவருள் என்று புரிந்து கொள் என்கிறார். மந்திரங்கள் என்பது வெறும் அச்சரங்கள் என்று நினைக்க வேண்டாம். இந்த அச்சரங்கள் கூடுகிற பொழுது திருவருள் பிரவாகம் ஏற்படுகிற வகையிலே ஏதோ ஒன்று நடக்கிறது. ஒரு வெட்டப்பட்ட ஒரு கால்வாய் வழியாக தண்ணீர் வந்த உடனே அந்த இடத்தாலே தண்ணீர் ஓடி ஒரு ஆறு உண்டாவது போல, இந்த மந்திரங்கள் இறையருள் பிரவாகிக்கின்றதான ஒரு பாதையை திறக்கின்றன. அதனால்தான் அந்த மந்திரங்களை சொன்ன உடனே திருவருள் அதனோடு பாய்ந்து நம்மை காக்கிறது. ஆகவே மந்திரம் காக்கிறது என்றால் திருவருள் காக்கிறது. அப்ப மந்திரம் என்றால் என்ன என்றால் இறைவனுடைய திருவருள். அப்ப பல மந்திரங்கள் ஏனென்று கேட்டால், ஒரு நீர் பாய்வதற்கான எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, குளமாகலாம் அருவியாகலாம் கடல் ஆறாகலாம். அப்படி ஒவ்வொன்றும் இறைவன் தன் நீர் வருவதற்கான பாதையாக இருப்பது போல ஒவ்வொரு மந்திரங்களும் இறைவனுடைய அருள் பாய்வதற்கான பாதையாக இருக்கிறது. இந்த பஞ்சாக்கிரம் என்ற எழுத்து அப்படி வரக்கூடிய பாதைகளுக்குள்ளே மிகச்சிறந்த இறைவனுடைய கருணை அல்லது இறைவனுடைய திருவருள் வரக்கூடிய பாதைகளுக்குள்ளே மிகச்சிறந்த பாதையாக இருக்கிறது என்பது இவர்களுடைய கருத்து. இதை புரிந்து கொள்ளும் தாரகாவனத்து முனிவர்கள் என்பவர்கள் ஒரு நான் முன்பும் பல தினம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், இந்த மந்திரங்களை சொல்லி அது காத்தல் செய்தது, மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி வேதம் மந்திரங்களை எல்லாம் சொன்னார்கள், காத்தலை செய்தது அது. உடனே இவர்கள் ஒரு தவறான முடிவுக்கு வந்தார்கள். அதான் இந்த திரிபு என்பது மந்திரங்களை சொல்ல அது காக்கிறது, ஆகவே மந்திரமேதான் கடவுள் என்று நினைத்தார். அதற்கு மேலே ஒரு பொருள் இருந்து அந்த மந்திரத்தினூடாக நம்மை காக்கிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அதனால் தான் இறைவன் வந்து அவர்களுடைய ஆணவம் அடக்கி பிறகு அவர்களுக்கு அதை உணர்த்தி விட்டு போனான் என்ற ஒரு கதை. வேறு எந்த சமயத்திலும் நம்பிக்கை, அதாவது அந்த சமயத்தின் மீதான நம்பிக்கை கொண்டவனை கடவுள் தண்டிப்பதாக கதை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வேறு எந்த சமயத்திலும் அந்த நம்பிக்கை இல்லாதவனைத்தான் கடவுள் வந்து தண்டிப்பார் அல்லது அவனை ஏதாவது செய்வார். இது வேதத்திலே முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டவர்களை அடக்குவதற்காக சிவன் பிச்சாடனராக வந்தான் என்று செய்தி படிக்கிற பொழுது இந்த திரிவின் காரணமாக அவர்கள் மந்திரத்தையே கடவுள் என்று நினைத்தார்கள். மந்திரம் கடவுள் அல்ல, மந்திரத்தினூடாக வருகிற திருவருள் தான் கடவுளுடைய சக்தி என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த கதையை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் இவர் தெளிவாக சொல்லுகிறார், நினைத்தவரை காக்கிறது, காப்பது என்பது திருவருளுடைய வேலை, மந்திரம் நினைத்தவரை காக்கிறது. ஆகவே இந்த ரெண்டு வார்த்தையும் வசனத்தையும் வைத்துக் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்றால் காப்பது இறைவனுடைய திருவருளுடைய வேலை, மந்திரம் சொன்னவர்களை காக்கிறது, ஆகவே மந்திரம் என்பது இறைவனுடைய திருவருளே என்று புரிந்து கொள் என்பதைத்தான் சொல்லுகிறார்.
உண்மையில் மந்திரமாயிருப்பது திருவருளே, ஆயினும் அது சொற்களையும் சொற்றொடர்களையும் தனக்கு இடமாக கொண்டு அவற்றின் வாயிலாகவே புத்தி முத்தி ஆகிய பயன்களை தருதலால் அச்சொற்களும் சொற்றொடர்களும் உபசார முறையில் மந்திரங்கள் எனப்படுகின்றன. மந்திரங்குடல் தலையாயது திருவைந்தெழுத்து.
உபசார முறையில் இந்த சொற்களும் மந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அப்படியானால் உண்மையில் எது மந்திரம்? இறைவனுடைய திருவருளேதான் மந்திரம்.
மந்திரங்களுள் தலையாயது திருவைந்தெழுத்தாகும், அது ஞானத்தை தரும் மறைமொழியாகும். வடமொழியில் அது பஞ்சாக்கரம் எனப்படும். முந்திய பகுதியில் திருவைந்தெழுத்து சிவனது உருவமாய் உள்ள நிலையை அறிந்தோம். இப்பகுதியில் திருவைந்தெழுத்தின் பொருள் நிலையையும் அதனை ஓதும் முறையையும் உணர்த்துகிறார் ஆசிரியர்.
திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
முந்திய பகுதியில் திருவைந்தெழுத்து சிவனது உருவமாய் உள்ள நிலையை அறிந்தோம். இப்பகுதியில் திருவைந்தெழுத்தின் பொருள் நிலையையும் அதனை ஓதும் முறையையும் உணர்த்துகிறார் ஆசிரியர்.
சொல் நிலையிலே வைத்து அதை சிவனுடைய வடிவமாக காட்டினார். நம சிவாயம் பஞ்ச சிவாய நம என்ற வார்த்தைகள் இங்கங்கு பொருந்தி அது ஒரு வடிவமாக அமைகிறது என்பதை உண்மை காட்டினார். அது சொல் நிலையிலே செய்த விளக்கம். இனி பொருள் நிலையிலே விளக்கம் செய்யப்போகிறார். சொற்களில் பொருள்களை தாங்கி நிற்பன, ஆகவே இது அதை விட நுட்பமானது என்று கொண்டு நாம் விளங்க முற்படுவோம்.
திருமுறைகளில் தலைப்பு. நகாரம் முதலாக அமைவது தூல பஞ்சாக்கரம் எனப்படும். திருமுறைகளில் நமச்சிவாய என்னும் இத்தூல பஞ்சாக்கரமே மிகுதியாக எடுத்து ஓதப்பட்டுள்ளது. நமச்சிவாய என்று இடையில் மெய்யெழுத்தை மிகுத்து சொன்னாலும் மெய்யெழுத்து எண்ணப்படாமல் எழுத்து ஐந்து என்றே கொள்ளப்படும்.
அன்றைக்கு நாங்கள் பேசினோம், அது மெய்யெழுத்து சேர்த்து சொல்லப்படுகிற பொழுது அது நாமம் என்றும், மெய்யெழுத்து நீங்க சொல்லப்படுகிற பொழுது மந்திரம் என்றும் சொல்லப்படும். நமச்சிவாய என்றால் அது இறைவனுடைய நாமம், சிவாய நம என்பது மந்திரம் என்று நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் அது மிகுத்து சொன்னாலும் அது ஐந்தெழுத்தன்றே சொல்லப்படும் என்று சொல்லி முடிக்கிறார்.
இனி சிகாரம் முதலாக அமைவது சூக்கும பஞ்சாக்கரம் எனப்படும். திருமுறைகளில் சிவாய நம என்னும் இச்சூக்கும பஞ்சாக்கரம் சிறுபான்மையாக சில இடங்களில் எடுத்து ஓதப்பட்டுள்ளது. நாலாம் திருமுறையில் ஈன்றாளுமாய் என்னும் திருப்பதிகத்தில் சித்தம் உருக்கி சிவாய நம என்று இருக்கி நல்லால் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே எனவும் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரிப்பொலியோர் அரணே எனவும் எட்டாம் திருமுறையில் திரு ஏசரவு என்னும் பகுதியில் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பெற்றேன் எனவும் வரும் இடங்களை சுட்டலாம்.
திருமுறைகளிலே நமசிவாயம் என்ற மந்திரம் பெரும்பான்மை பற்றி பயிலப்படுகிறது. சிவாய நம ஆங்காங்கு வருகிறது. அந்த இடங்களிலே ஒன்று இரண்டை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். திருமுறை பயிற்சி என்பது தத்துவ நூல் படிக்கிறவர்களுக்கு எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் இதனோடு தெரிந்து கொள்கிறோம். நாங்கள் நான் எனக்கு இருக்கிற ஆச்சரியம், திருமுறைகள் எங்களுக்கு பன்னிரு திருமுறைகளின் சேர்த்தால் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. இவற்றை நான் அன்றைக்கே சொன்னேன், இவையெல்லாம் சிவ வாக்குகள். நாம் ஒரு தரம் கூட இதை படித்து கூட பார்க்கவில்லை. நம்முடைய அறிவினுடைய விருத்தி, நம்முடைய பொறுப்புணர்ச்சியை உணர்த்துவதற்காக இதை சொல்கிறேன். நமக்கென்று இது எங்கள் வீட்டிலே சொத்து இருக்கிறது. இந்த சொத்து என்ன இருக்கிறது என்று கூட பார்க்காமல் இருக்கிறவனையும் நாம் என்ன என்று சொல்வோம். அதுபோலத்தான் எங்கள் நிலையில் இவ்வளவு பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்கள். ஒரு தரமாவது அதை நாம் படிப்பதில்லை. அதனாலேதான் ஆலயங்களிலே பொது இடங்களிலே ஒரு முறைமை வந்தது, திருமுறை முற்றோதல் என்று ஒன்றை செய்கிறார்கள். அது ஒரு தரம் கண்ணாலே அல்லது வார்த்தையாலே அதை பார்ப்பது அந்த மந்திரத்தை. அது ஒரு மந்திர சக்தி உள்ள வார்த்தையானால் அது ஏதோ பயன் செய்யும் என்ற நம்பிக்கையோடு அதை படிப்பது. அந்த திருமுறைகளை படித்தால்தான் தத்துவ விளக்கத்துக்கான மேற்கோள்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடம் சொன்ன உடனே இவர் உடனே பிறகு எடுத்து காட்டுகிறார், என்னென்ன இடத்திலே சிவாய நம என்று வருகிறது. சிவாய நம என்றே நிரணிந்தேன் தருவாய் சிவகதி புலியூர் என்று பாடுகிற பாடல்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். உள்ள வந்த விடயம், நம சிவாயம் அதிகம் பயிலப்படுகிறது, சிவாய நம அபூர்வமாக பயன்படுத்தப்படுகிறது.
திருவைந்தெழுத்தின் பொருள் நிலை. திருவைந்தெழுத்து மந்திரத்தை சிகாரம் முதலாக கொண்டு நோக்கினால் அம்மந்திரம் மூன்று கூறாய் நிற்பது புலனாகும். சிவா என்பது முதற்கூறு, ய என்பது இரண்டாம் கூறு, நம என்பது மூன்றாம் கூறு. சிவா என்னும் என்பது பதியையும், ய என்பது பசுவையும், நம என்பது பாசத்தையும் குறிக்கும். முதற்கூறில் உள்ள சிகாரம் சிவனையும், வா என்பது அவனது அருட்சக்தியையும் குறிக்கும். மூன்றாம் கூறில் உள்ள மகாரம் ஆணவத்தையும், நகாரம் திரோதான சக்தியையும் குறிக்கும். மாயை கண்மங்கள் திரோதான சக்திக்கு கருவியாய் அதன் வழிபட்டு நிற்றலின் அதனுள் அடங்கும். நடுவில் உள்ள ஏ ஆகிய
இது உங்களுக்கு இவ்வளவும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சிவாய நம மூன்று கூறுகளாய் பிரிக்கிறார். சிவா ய நம என்று மூன்று பகுதிகளாக இந்த மந்திரத்தை பிரிக்கிறார்கள். இதிலே ஒரு அச்சரங்களை வைத்துக் கொண்டு தத்துவார்த்த விளக்கங்கள் சொல்வார்கள். இதுதான் சிவாய நம என்று நினைத்து விடக்கூடாது. இது இந்த அச்சரங்களை வைத்துக் கொண்டு மந்திரத்துக்குள்ளே நாம் காணுகிற தத்துவ விளக்கமே தவிர, மந்திரம் என்பது அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய ஆசிரியர் சொல்வார், எனக்கு அந்த பாடல் தெரியாது, திருமூலர் சொன்னதாக சொல்லுவார், அது ஒரு தரம் யாராவது பார்த்து எனக்கு சொன்னாலும் உதவியாகத்தான் இருக்கும். நன்று நன்றுதான் நமச்சிவாய கனி என்று ஒரு திரு மந்திரம் இருக்கிறதாக ஒரு முறையும் இதை சொல்லுகிற பொழுது நினைப்பேன், பார்க்க வேண்டும் என்று மறந்து போவேன். நீங்கள் தான் தேடல் உள்ளவர்கள் என்றபடியால் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னார் என்றால், நமசிவாயத்துக்கு இப்படி பொருள்கள் சொல்வார், இதுவானா இது இப்படி விளக்கங்கள் எல்லாம் சொல்வார். திருமூலர் சொன்னார் அது ஒரு கனி என்றார். நன்று நன்றுதான் நமச்சிவாய கனி. அடுத்த வரி நாம் சொல்வது சரியோ பிழையோ தெரியவில்லை, மென்று தின்ன அது மிட்டென்று இருக்குமே என்று அந்த அடுத்த அடி சொன்ன என்னுடைய ஆசிரியர் சொன்ன ஞாபகத்திலே சொல்லுகிறேன். அவருக்கு இந்த தத்துவார்த்தங்கள் நானா என்ன மானா என்ன இதெல்லாம் தெரியவில்லை. அது ஒரு நல்ல கனி போல தெரிகிறது. நமசிவாயத்தை சொன்னால் ஒரு நல்ல மாம்பழம் சாப்பிட்டது போல ஒரு அனுபவம் இருந்ததுதான். என்னுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் இதை சொல்லிவிட்டு ஒரு நாள் இருந்து அழுதான். நாங்கள் இந்த தத்துவகாத்தம் படிக்கிற பொழுது நானா என்றால் இது, மானா என்றால் இது, இதில் எல்லாம் படிக்கிற பொழுது அவர் ஒரு உணர்ச்சி வயப்பட்டவர். அவர் ஒரு நாள் இதை சொல்லிவிட்டு திருமாவளர் அதை எப்படி அனுபவிக்கிறான் பாருன்னு சொல்லிவிட்டு சொன்னார். அன்று அது அவருக்கு மற்றவர்களுக்கு மந்திரமும் எடுத்து எடுத்து இதை ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு நல்ல பழம், அதை அவர் எப்படி அனுபவிக்க சாப்பிட்டு பார்த்தால் அவர் அவ்வளவு ஒரு நல்ல பழத்துக்கு அனுபவம் உடனே மென்மையாக இருக்குமா, மெத்தென்று இருக்குமே என்று அந்த மந்திரத்தை ஒரு பழம் சாப்பிடுறது போல சொன்னார்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஆசிரியர் ஒரு நாள் இருந்து வெண்மை வெண்மை அழுதார். எனக்கு கிடைத்த வாய்ப்புகளிலே ஒன்று, வெறும் அறிவாசிரியர்கள் இல்லாம அனுபவ ஆசிரியர்கள் எனக்கு கடவுள் தானமாக தந்தார். ஒரு 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 வருஷம் படிப்பிக்கிறதும் சரி, இந்த ஒரு அழுகை படிப்பிக்கிறதும் சரி என்று நான் நினைப்பதுண்டு. இந்த மந்திர அனுபவம் நெஞ்சுக்குள்ளே போய்விடும். எனக்கு வாசித்த ஆசிரியர்கள் பல பேர் அப்படி இருந்தார்கள். அந்த அனுபவத்தை அவர் சொன்ன பொழுது நான் நினைத்திருக்கேன். இப்ப நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்ப இங்கே நாங்கள் எழுத்துக்களுக்கு பொருள் கண்டு நமசிவாயத்தை அனுபவிக்க எழுதுகிறார்களே தவிர இதுதான் நமசிவாயம் என்று கூட நாம் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். மூன்று கூறாக பிரிக்கிறார்கள், நம சி பாய அல்லது பய. இதுல என்னவென்றால், இந்த அச்சரங்களுக்கு பொருள் பொருத்தி காட்டுகிறார்கள். அச்சரங்களுக்கு என்ன என்பது சி, சாரி, சிவாய நம சி என்பது சிவத்தை குறிக்கும் என்பதை அது சி என்ற எழுத்துமே கூட நமக்கு பொருந்துகிறது. கடைசியில வருகிற மா என்ற எழுத்து மலத்தை குறிக்கும், இதிலே ஆணவத்தை குறிக்கும் என்று சொல்லி ஆணவத்துக்குள்ளேயே கண்மமும் மாயையும் அடங்கி இருக்கிறது என்று இந்த நூலாசிரியர் சொல்லுகிறார். பொதுவாக சொல்லுகிற பொழுது சொல்வார்கள் மா மலத்தை குறிக்கும், அது பொருத்தமாகவும் இருக்கிறது. சி சிவத்தை குறிக்கும், மா மலத்தை குறிக்கும் என்பது பொருத்தமாகவும் இருக்கிறது. மலம் என்பது ஆணவம் கண்மம் மாயைதான் என்றால் அது இன்னும் இப்ப நாங்கள் இந்த படித்ததை விட கூட அது பொருத்தமாக இருக்கிறது. ஒரு கரையிலே சிவம், ஒரு கரையிலே மலம், வாய நம. இந்த உயிர் எங்கே நிற்கிறதா, ரெண்டுக்கும் நடுவிலே நிற்கிறது. சிவா நம நடுவிலே ஏ நிற்கிறது. அப்போ நான் இடையிலே ஒரு எழுத்தை விட்டு சொல்கிறேன், ஒரு கரையிலே சிவம் நிற்கிறது, ஒரு கரையிலே மலம் நிற்கிறது, என்ன சொல்ல போனால் ஒரு கரையிலே பதி நிற்கிறது, ஒரு கரையிலே பாசம் நிற்கிறது, நடுவிலே பாவம் பசு நிற்கிறது. இப்ப இந்த பசு இந்த பக்கம் போய் அனுபவித்து மாயை முதலியவற்றை அனுபவித்து இந்த பக்கம் பெற வேண்டும். அப்போ இந்த பக்கம் போய் அனுபவிக்கிற பொழுது ஒரு சரியான கட்டுப்பாடான பாதுகாப்பு இல்லாமல் போனால் அதுக்குள்ளேயே மூழ்கிவிடும், அது நமக்கு தெரிய வேண்டும். ஆகவே அதுக்கான ஒரு பாதுகாப்போடு தான் அதுக்குள்ளே விட வேண்டும். ஏன் விட வேண்டும் என்றால் அது ஆணவத்தினாலே வினை தேடி வைத்திருக்கிறது, வினை நீங்க வேண்டும். ஆகவே மாயைக்குள்ளே மூழ்க வேண்டும். மூழ்கிற பொழுது முற்றாக கைவிட்டு விட்டால் இந்த தாமரை பூ பிடுங்க போகிறவர்கள் இடத்திலே கயிறு கொடுத்து வெளியிலே ஒருவனுடைய கையிலே அந்த கயிறை கொடுத்து தான் இறங்குவார்களாம். என்றால் தாமரை வேர் சுற்றி நீந்த முடியாமல் போய்விடும். அப்ப இழுக்கிறதுக்கு அது ஒரு முறமை வைத்திருப்பார்கள். இது கூட விளையாட்டாக சொல்வார்கள், அப்படி இறங்குகிறவர்கள் அந்த கயிற்றை தன்னுடைய மைத்துனன் கையில் தான் கொடுப்பார்களாம். ஏனென்றால் தங்கையினுடைய தாலி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் பத்திரமாக இருந்து கொள்வான் என்று இது எல்லாம் ஒரு வழக்காக சொல்ற சுவைகள். அப்போ இப்போ மலத்துக்குள்ளே விடத்தான் வேண்டி இருக்கிறது உயிரை, அதே நேரத்தில் கட்டவித்து தனியே விட்டுவிட முடியாது. அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அது இறைவன் என்ன செய்கிறான், தன் சக்தியினுடைய ஒரு கூரை திரோதானம் என்ற பெயரிலே அந்த உயிருக்கு துணையாக அனுபவிக்க விடுகிறான். நடுவிலே இருக்கிறது உயிர், கடைசியிலே இருக்கிறது மலம், தொடக்கத்திலே இருக்கிறது இறை. நேராக இங்கே வர முடியவில்லை, அங்கு போய்தான் வர வேண்டியிருக்கிறது. போகிற பொழுது அதற்கு ஒரு துணை தேவை. தன்னுடைய சக்தியினுடைய ஒரு கூரை அனுப்புகிறார், அந்த சக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். அப்போ ந என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிக்கிறது. நம என்பது இப்ப நாம் மரத்துக்கு பக்கத்திலே திரோதான சக்தியை வைத்து விட்டு தான் உயிரை இங்கே அனுப்புகிறார். இங்கே உயிர் பக்குவப்பட்டு விடுகிறது. பக்குவப்பட்டு விட்டால் நீ சிவத்திடம் பெற வேண்டும். சிவத்திடமும் அது திடீரென்று வந்து சேர முடியாது. ஆகவே அதை கொண்டு வரக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட தன்னுடைய ஒரு சக்தியை அருட்சக்தி என்ற பெயரிலே பக்கத்திலே வைத்து விடுகிறான். இந்த எழுத்து பொருளான அந்த அச்சர அமைப்பு ரசிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் சிவம், ஒரு பக்கம் மலம், நடுவில்லை ஆன்மா. இந்த ஆன்மா மலத்தோடு சேர்வதற்கு சிவத்தினுடைய சக்தியினுடைய ஒரு துணை, சிவத்தோடு சேர்வதற்கு சக்தியினுடைய ஒரு துணை. அப்படி நினைத்து பாருங்கள். அப்படி பார்த்தால் சீக்கு பக்கத்திலே வா அருட்சக்தி, மாவுக்கு பக்கத்திலே ந திருவதான சக்தி, நடுவிலே மொத்த சித்தாந்தமும் இதுக்குள்ளே வந்துவிட்ட மாதிரி இருக்கிறது. இதுதான் பொருள் நோக்கிலே இந்த மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு.